இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதற்றப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மகிழ்ச்சியின் அளவுகோலை பத்தி பேசுகிற தருணம் இது. சில சமயம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி மேலோங்கி போகுது, சில சமயம் வந்து கீழே இறங்கிடுது. இதுதான் வந்து நிலையற்ற தன்மை அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல் முதலா நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி அப்படின்றது இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய சொந்த படைப்பு, என் எண்ணங்கள் மூலமா தான் அந்த மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னு. இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே என்ன தியானம் செய்ய சொன்னாங்க, நான் தியானம் செய்யறேன், நான் அமைதியானவள், நான் இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியோட அமைதியாக இருக்க போறேன்னு நான் சொல்றேன். சூழ்நிலைகள் மாற மாற நான் இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்ட உறுதிமொழி வந்து மறந்துடுறேன். அந்த சூழ்நிலைக்கு ஏத்தபடி நானும் மாறிடுறேன். இப்ப இத பத்தி தான் நம்ம இன்னும் தெளிவா விரிவா பேச போறோம். இதற்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
காலையில நான் தியானம் பண்றேன், நான் ரொம்ப அமைதியா இருப்பேன், இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருப்பேன், என் மனம் என் எண்ணம் என்பது நாள் முழுக்க ஒரே நிலையில சீரா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அது மாறிடுது.
இப்போ நம்முடைய நம்பிக்கைகள் வந்து மாறி இருக்கு, பிலீஃப் சிஸ்டம் வந்து மாறி இருக்கு. முதல்ல நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி எனக்கு வேணும். இப்போ அதை நாம எப்படி மாத்திருக்கோம்னா நான் மகிழ்ச்சியானவன், மகிழ்ச்சி வெளியிலேருந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு. மகிழ்ச்சி என்கிட்ட இருக்கு, அது என்னுடைய இயல்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கையா மாறி இருக்கு. சோ இது எல்லாமே வந்து நம்முடைய எண்ணங்கள் மாறும் பொழுது நாமும் மாறிக்கொண்டே வரைகிறோம், அதை நாம உணரவும் செய்யறோம். உதாரணத்துக்கு நம்ம காலையில எழுந்துக்கிறோம், வேலைக்கு போறோம், இந்த வேலையிலேருந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குது, இதை செய்யும்பொழுது எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதையே வேறு விதமா நாம சொல்லணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாகவே இந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வேறு விதமான உணர்வு. நிறைய பேரை பாத்தீங்கன்னா காலையில எழுந்துக்கும் போது ஓ இன்னைக்கும் வேலைக்கு போய் ஆகணுமே அப்படின்ற ஒரு வேண்டா வெறுப்போட எழுந்திருப்பாங்க, வேலைக்கு தயாராவாங்க போவாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா வேலைக்கு போறது அப்படின்றது அதுல இருந்து நமக்கு வந்து சம்பாத்தியம் வரும், அதுல பல விதமான பொருட்களை வாங்கலாம், அதுல நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகும், அது மூலமா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சோ மகிழ்ச்சி தான் வந்து நம்முடைய நோக்கம். ஆனா அதுக்காக இந்த வேலையை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்ப நம்ம ஆபீஸ்க்கு போறோம், அங்க வந்து நம்முடைய கொலீக்ஸ் கிட்டயோ இல்ல வேலை பண்றவங்க கிட்டயோ வந்து நம்முடைய இன்டராக்ஷன், நம்முடைய விவகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இயல்பா இருக்காது, ரொம்ப சந்தோஷமாவோ இல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாகவோ இருக்காது. ஏதாவது காம்படிஷன் இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும், இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எப்பதான் இலை போறதே நிறுத்த போறேனோ, ஆனா வேற வழி இல்லை அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு எண்ணத்தை நாம மாத்தணும். நான் மிகவும் மகிழ்ச்சிகரமானவன், நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், எனக்கு இந்த வேலையிலேருந்து வருகிற பொருட்களோ இல்ல வேலையிலேருந்து கிடைக்கிற அந்த பணமோ மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்லை. வசதிகளை கொடுக்கின்ற அந்த பொருட்களை வாங்குவதற்கு பணம் தேவை, அவ்வளவுதான். வேலைக்கு போக வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. இப்ப யாராவது உங்களை வேலைக்கு போயே தீரணும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, நீங்களாக தான் போறீங்க, ஆனா கட்டாயத்தினுடைய பேர்ல போறீங்க.
ஆனா அந்த கடமை கட்டாயம் என் மீது இருக்கு.
அதையே நாம மாத்தி நினைக்கும் பொழுது என்கிட்ட அமைதி, அன்பு, சந்தோஷம் அப்படின்ற ஒரு சக்திகள் எல்லாம் என்னிடம் நிரம்பி இருக்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி இருக்கிறது. அதோடு நான் ஆபீஸ்க்கு போகும்பொழுது என்னுடைய தொடர்பில் வருகிற ஒவ்வொருவருக்கும் நான் அதை கொடுக்க போகிறேன், அதை நான் ஷேர் பண்ணிக்க போறேன். மகிழ்ச்சி அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது அது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சோ இந்த அமைதியாகட்டும், இந்த அன்பாகட்டும், மகிழ்ச்சியாகட்டும், என்னுடைய தொடர்பில் வருகிற ஒவ்வொருவருக்கும் நான் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். அப்படி செய்யும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி என்பது நிரம்புகிறது, அதிகமாகிறது. அப்போ நிச்சயமா நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறது எப்படி நினைப்பேன்,
ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கும்,
அதை வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன் இல்லையா. அங்க போகவே பிடிக்கல அப்படின்னு நாம போறதை விட எனக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அவைகள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க போகிறேன், அவர்களோடு பகிர்ந்தளிக்க போகிறேன்.
அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நானே உருவாக்கிக்கணும், அப்பதான் மத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்க முடியும் இல்லையா.
வேலைக்கு போயே தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல நாம போகும்பொழுது என்ன மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னா நெகட்டிவா தான் இருக்கும் இல்லையா. ஒரு ஆர்வமே இல்லாம நாம அங்க வேலை செய்வோம். அதேதான் நம்முடைய மற்றவர்களிடம் பழகிற விதத்திலையும் வந்து நமக்கு அந்த அனுபவம் என்பது ஏற்படும். இப்ப நம்ம ஆபீஸ் போறது வந்து பிடிக்காம போகும்பொழுது அங்க நடக்கிற ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு வந்து பிடிக்காம இருக்கும்பொழுது டெய்லி இதை போகணும், டெய்லி இதே அனுபவத்தை வந்து நாம அனுபவம் செய்யறோம். சோ நம்முடைய அனுபவம் என்பது வந்து ரொம்ப சரியாக இல்லை, ஒரு நல்ல உணர்வுகளை தரல அப்படின்னா நமக்கு அது பிடிக்காது. ஒரு நாள் முழுவதும் எப்படி இருக்கோ அதனுடைய அடிப்படையில தான் நமக்கு உணர்வுகள் என்பது ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போலதான் என்னுடைய நாளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப காலையில வந்து நமக்கு நல்ல உணர்வு ஏற்படல, நல்ல எண்ணம் ஏற்படல அப்படின்னா அதற்குன்னு உட்கார்ந்து சுய உணர்வோட கான்சியஸா நம்ம இந்த எண்ணத்தை உருவாக்கணும். நான் மகிழ்ச்சியானவன், எனக்குள்ள வந்து மகிழ்ச்சி அமைதி என்கிற அந்த சக்தி நிரம்பி இருக்கிறது அப்படின்னு நாம வந்து உருவாக்கிட்டு நம்முடைய காரியங்கள்ல நாம ஈடுபடணும். காலையில 10 நிமிஷம் தியானம் செய்யும் பொழுது அந்த முதல் குட் மார்னிங் அது வந்து நமக்கு நாமே சொல்லிக்கணும். சோ நம்முடைய அந்த காலை மிகவும் நல்லதாக தொடங்கும் பொழுது நாள் முழுவதும் நாம நம்முடைய கட்டுப்பாட்டுல அதை வச்சுக்க முடியும். சின்ன சின்ன விஷயம்தான். குழந்தைங்களை எப்படி எழுப்பணும், அதற்கான முறை என்ன, அவர்களை எப்படி தயார் செய்வது, இது எல்லாத்துலயுமே வந்து நம்முடைய மனதினுடைய நிலை ஸ்டேபிளா இருக்கணும், சீராக இருக்கணும். எங்கேயுமே வந்து குழப்பமோ இல்ல மகிழ்ச்சியினுடைய நிலையோ குறைஞ்சிடக்கூடாது. அதையெல்லாம் நாம் தயார் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் காரியங்கள்ல இறங்கணும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்க சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, இப்படி கத்துனாதான் செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் குழந்தைங்க கிட்ட? குழந்தை பருவத்துல அப்படிதான் இருப்பாங்க இல்லையா, எல்லா குழந்தைங்களுமே அப்படிதான் இருப்பாங்க. நாம எவ்வளவு கத்துனாலும் எவ்வளவு சொன்னாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சோ அதை நாம அக்செப்ட் செஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதை நாம எப்படி சரியா செய்யணும், அப்படியே அவர்கள் இருந்தாலும் நம்முடைய மனநிலை என்பது பாதிக்கப்படாமல் எப்படி அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றத நம்மை நாம் தயார் செஞ்சுக்கணும். எப்படியுமே இதை தானே செய்யணும்.
ஆமா ஆமா
இல்லையா. காலையில டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் அது. ஆனா டெய்லியே இது ஒரு போராட்டமா இருந்ததுன்னா எப்படி நம்மள செய்ய முடியும்? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து முதல்ல எழுந்த உடனே குழந்தைங்களை எழுப்ப வேண்டியிருக்கும். அது குழந்தைங்களை எழுப்பும் போதே நம்ம வந்து அதட்டிட்டு எழுந்துக்க மாட்டேங்குது அப்படின்லாம் எழுப்போம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கணும். சோ அவசர அவசரமா நம்ம வந்து செஞ்சுட்டு அதை அனுப்போம். ஒருவேளை வந்து அது ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா உடனே நம்ம அந்த குழந்தைய கத்த ஆரம்பிப்போம், திட்ட ஆரம்பிப்போம். நாம டென்ஷன் ஆகும், அந்த குழந்தையும் டென்ஷன் படுத்துவோம். இல்ல அது அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போவோம். சரியா சொல்ல போனா அந்த ஒரு மனதினுடைய நிலையில குழந்தை ஸ்கூலுக்கு போற மாதிரியே இல்ல. அது ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா அதுக்கு முந்தின நாள்ல வந்து நம்ம பாத்துருக்கணும்.
ஆமா,
ஆனா அது நம்ம பண்ணல, இப்பதான் தெரிஞ்சது அந்த குழந்தை ஹோம்ஒர்க் செய்யலன்னு. சோ இப்ப ஸ்கூலுக்கு போற அந்த சமயத்துல நாம எதுக்காக அதுக்கு திட்டி அதை அழ வச்சு அதுக்கு மேல கோவப்பட்டு அதை கத்தி அனுப்பணும்? தேவையில்லை இல்லையா. சோ முடிஞ்சு போன விஷயத்து மேல நாம வந்து கத்துறதோ கோவப்படுறதோ நம்முடைய சக்தியை தான் வீணாக்கும். ஒரு சில பேரை பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு அந்த குழந்தைய அனுப்பின அப்புறமா தான் அப்பாடா அப்படின்னு உட்காருவாங்க. அவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு நிலை வந்து வீட்டுல நிலவும். ஏன்னா அதிகாலைய வந்து இப்படி நாம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாள் முழுவதும் அதனுடைய பாதிப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பல விதமான விஷயங்களை வந்து சேமிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். தண்ணியை சேமிக்கணும் இல்லையா, மழை நீரை சேமிக்கணும்னு சொல்றோம், எலக்ட்ரிசிட்டி அந்த எனர்ஜியை சேமிக்கணும்னு சொல்றோம், பெட்ரோலை சேமிக்கணும்னு சொல்றோம். ஆனா நமக்கே தெரியாமல் நம்முடைய சக்தியை, எண்ணங்களினுடைய சக்தியை நாம அதிகமா வீணாக்கிட்டே வரும். சோ எண்ணங்களின் சக்தி என்பது வீணாக வீணாக என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள வந்து பலம் என்பது குறைஞ்சுகிட்டே வருது, எதையும் எதிர்கொள்ளும் சக்தி என்பது குறைஞ்சுகிட்டே வருது. இது எப்படி இருக்குன்னா நமக்குள்ளேயே வந்து ஒரு வாட்டர் டேங்கை வச்சுட்டு நம்ம இந்த உலகம் முழுக்க தண்ணி வேணும் அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன லீக்கேஜ் இருக்கு, எங்கே வந்து இந்த சக்தி என்பது வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்.
அதோட மட்டும் நிக்காது, எதிர் வீட்டுல அந்த பிரச்சனை, பக்கத்து வீட்டுல இந்த பிரச்சனை சொல்லிட்டு தன்னை தானே அறியாம அந்த தேவை இல்லை அப்படின்றது அவங்களே உணராம இப்படி எல்லாம் வந்து அவங்க எனர்ஜிய வந்து வேஸ்ட் பண்றாங்க இல்லையா.
ஆமா, இப்ப நம்முடைய கவனம் எல்லாம் வந்து மத்தவங்க மேல போகுது, அவங்களை மாற்றுவதற்கு, அவங்களை சரி பண்றதுக்கு, அவங்களை விமர்சனம் செய்யறதுக்கு, அவங்களை வந்து நம்முடைய வழியில கொண்டு வரதுக்கு அப்படின்றதுனால நம்முடைய கவனம் எல்லாமே அவங்க மேல போகுது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நடந்து முடிந்த விஷயமானாலும் சரி, அடுத்தவர்களை மாற்றுகின்ற அந்த விஷயமானாலும் சரி, அது நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. சோ நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை அதிகமாக முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம், நம்முடைய சக்தியெல்லாம் குட்டி முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் அது நடக்க போவது இல்லை. இப்போ நம்ம ஆபீஸ்க்கு போறோம், கூட இருக்கிற கொலீக் கிட்டயோ இல்லை பாஸ் கிட்டயோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில சமயங்களில் வந்து நாம் எதிர்பார்த்தபடி ஒரு சில விஷயங்கள் நடக்காததுனால என்ன ஆயிடும்னா நமக்கு கோபம் வரும். ஸோ அந்த கோபம் வந்து அதிகமாகிடும். அந்த அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாமையே செஞ்சிருவோம். அதை வந்து டெம்பரரி இன்சானிட்டின்னு கூட சொல்லுவோம். சோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நம்முடைய சக்தி என்பது அதிகமாக வீணாயிடுது. நம்ம பிசிக்கலாவும் பார்க்கலாம், மனோ ரீதியாகவும் பார்க்கலாம். கோபப்பட்ட அதற்கு அடுத்த நிமிஷம் வந்து நம்ம ரொம்ப டயர்டாகவும், ரொம்ப லெட் டவுன் ஆகும், ரொம்ப லோ ஃபீலிங்காகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நாம கத்தி பேசுறதுனாலையும், சத்தமா பேசுறதுனாலையும், கோபப்படுறதுனாலையும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்முடைய சக்தி என்பது வீணாகிட்டு இருக்கு நமக்கே தெரியாமல். இதை விட்டுட்டு நம்முடைய கவனம் முழுவதுமே வந்து என்னுடைய எண்ணங்கள்ல, என் மனதின் மேல, என் மேல நான் வைக்கும்போது சக்தி என்பது சேமிக்கப்படுகிறது. அந்த சக்தியின் மூலம், அந்த மனோபலத்தின் மூலம் நான் வந்து எவ்வளவோ பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கூட நம்ம நடத்திடலாம் இல்லையா. நம்முடைய பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தன்னை தான் மாற்றிக்கொள்வதன் மூலம் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்றதை வந்து நாங்கள் எல்லோருமே நம்புகிறோம். நான் மாறும்பொழுது என்னை சுற்றி இருப்பவர்கள் தானாகவே மாறிவிடுவார்கள். எதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும், வேலையை செய்ய வச்சுதான் ஆகணும், எல்லோருடையும் நம்ம பழகதான் வேணும், எல்லோருடையும் நமக்கு உறவு சரியாக தான் இருக்கணும். ஆனால் அதற்கென்று ஒரு விதி இருக்கு, அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அதை செய்யும் பொழுது மற்றவர்களை விட எனக்கு அதிகமான நன்மை என்பது ஏற்படுகிறது. அந்த உணர்வு இருக்கும்போது நாம நிச்சயமா நம்மளை மாத்திக்க முடியும். அந்த எண்ணத்தின் மூலம் நம்முடைய மகிழ்ச்சியையும் நம்முடைய மனோநிலையும் ஒரே சரியாக வச்சுக்க முடியும்.
இது என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து தொடர்ந்து மத்தவங்களை சார்ந்தே இருந்துட்டேன். நான் மத்தவங்களதான் வந்து அதிகமா பாக்குறேன். என்னுடைய முழு கவனமும் மத்தவங்க மேல இருக்கிறதால கூட அப்படி இருக்கலாம் இல்லையா.
பல விஷயங்கள்ல வந்து நாம் எதிர்பார்த்தபடி நடக்கிறது கிடையாது. சின்ன விஷயம்தான், 8 மணிக்கு வர்ற பஸ் இன்னைக்கு வரல, அப்ப என்ன ஆகும்,
உடனே ஒரு டென்ஷன், உடனே
கோபம் வரும் இல்லையா. பஸ் வரல, அதுக்காக என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் அங்க நிக்கிற அந்த 10 நிமிடம், 15 நிமிடம் நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கு, மேலும்
கீழே
அந்த அளவுக்கு கூட நம்மால பொறுத்து கொள்ள முடியவில்லை. இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, என்ன ஆனாலும் நான் வெயிட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனோநிலை என்பது இல்லை, புரிந்து கொள்ளும் அந்த மனப்பான்மை என்பது இல்லை. அதனால என்னுடைய மகிழ்ச்சி என்பதுதான் குறைகிறது, என்னுடைய சக்தி என்பதுதான் வீணாகிறது. இப்போ என்னுடைய எண்ணத்தை மாத்துறேன், நான் மத்தவங்களை பாக்குறதுக்கு பதிலா என்னை நானே பார்க்க ஆரம்பிக்கிறேன். சோ என் மேல கவனம் திரும்பும், என்கிட்ட என்ன குறை இருக்கு, என்னுடைய மகிழ்ச்சியை ஒரே நிலையா எப்படி வச்சுக்கிறது அப்படின்றதுல கவனம் திரும்பும். இப்ப நம்முடைய மகிழ்ச்சியை வந்து பாதிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா எதிர்பார்ப்புகள். சின்ன சின்னதா கூட இருக்கலாம், நம்ம வந்து எல்லார்கிட்டேன்னு எதிர்பார்க்கிறோம், உறவுகள்ல எதிர்பார்க்கிறோம், சூழ்நிலைகள்ல எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு அப்படின்னா நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி இருக்கணும் அப்படின்றதுதான். இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், எப்பவுமே 8 மணிக்கு வரக்கூடிய அந்த பஸ் வரல, அப்ப என்ன ஆகுதுன்னா டென்ஷன் ஆயிடுது, எனக்குள்ள வந்து அந்த மகிழ்ச்சியினுடைய அளவு என்பது கம்மியாயிடுது, ஸ்டெபிலிட்டி அந்த சீரான நிலை என்பது இல்லாம போயிடுது. சோ எதிர்பார்ப்பு நம்முடைய மகிழ்ச்சியை கீழே கொண்டு வர இன்னொரு விஷயம்.
ஆனா நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, நான் எதையுமே எதிர்பார்க்கல.
எதிர்பார்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவர்கள் நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி பேச வேண்டும், அப்படி செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் சரியான அர்த்தம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு டூ திஸ், நான் வந்து நீங்க இதை செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்க செய்யணும். அது அதே மாதிரி இல்லாம இருக்கும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சியினுடைய அந்த நிலை என்பது குறைகிறது. இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த ப்ரெடிக்ஷன், அதாவது நாளை நடக்க போறத இன்னைக்கு நாம கணிச்சு சொல்றது ப்ரெடிக்ஷன் இல்லையா. எதிர்பார்ப்பும் ஒரு வகையில ப்ரெடிக்ஷன். இன்னைக்கு நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நீங்க சரியா பேச, அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க இப்படி பேசுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நம்ம ஏதோ எதிர்பார்த்திருக்கீங்க,
நான் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன், அதுல இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா அதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றேன்.
உங்களால ஏத்துக்கவும்
முடியல. அதுதான் இன்னொன்னு வந்து, நம்முடைய வாழ்க்கையிலேயே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நான் மற்றவர்களுடைய செயல்களை, மற்றவர்கள் எப்படி வந்து நடந்து கொள்வார்கள் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இதே தான் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து வச்சிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட வரும்போது நீங்க அந்த மாதிரி நடந்துக்கல, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றேன். சோ இது எவ்வளவு ஒரு புத்திசாலியான விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்க?
இது புத்திசாலித்தனமான விஷயம் இல்ல தான்.
நாம யாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப சொல்றோம் இல்லையா, மனைவிக்கு வந்து கணவன் கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும், கணவனுக்கு மனைவி கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும். அதே மாதிரி ஒரு ஆசிரியருக்கு வந்து தன்னுடைய மாணவர்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிலாம் நாம சொல்லிக்கிறோம். சோ எதிர்பார்ப்பு அப்படின்றத வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய மகிழ்ச்சியை வந்து ஸ்டேபிளா இருக்கும், ஒரே நிலையாக இருக்கும். எதிர்பார்ப்பு இப்ப கணவன் மனைவி இடையே இருந்தாலும் சரி, மாணவன் ஆசிரியர் இடையே இருந்தாலும் சரி, எப்பவுமே இப்படி இருந்தவங்க, இப்படிதான் பேசிட்டு இருந்தவங்க நாளைக்கும் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் எதிர்பார்த்தபடி நீங்க நடந்துக்கல, பேசல, அப்ப நாம என்ன சொல்றோம், நான் எதிர்பார்த்தபடி நீங்க நடக்கல அப்படின்னு சொல்றோம்.
சோ நான் அவங்க கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்திருக்கு, ஆனா அவங்க அத பண்ணலன்ற அந்த நிமிஷம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் அவங்க கிட்ட ஏதோ எதிர்பார்த்திருக்கேன் அப்படின்னு.
ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த எதிர்பார்ப்புனால ஏமாற்றம் என்பது நமக்கு தான் வருது. நம்முடைய மனசுல வந்து துக்கமும் வலியும் மனவேதனையும் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, நான் எதிர்பார்த்தபடி, நான் நினைத்தபடி, அதாவது கடந்த காலத்துல அவங்க எப்படி நடந்துகிட்டாங்களோ அதே மாதிரிதான் பிற்காலத்திலயும் நடந்துக்குவாங்க அப்படின்னு நான் ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்கேன். அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல. சோ கடந்த காலம் என்பதும் என் கையில இல்ல, எதிர்காலம் என்பதும் என் கையில இல்ல, ஆனா நானே ஒரு முடிவுக்கு வந்தேன், அவங்க இப்படிதான் நடந்துக்குவாங்க, இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு. சோ அதனுடைய விளைவு தான் ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் தான் நம்முடைய மகிழ்ச்சியினுடைய அளவை கீழே கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில என்னன்னா, என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல மத்தவங்க எல்லாம் நடந்துக்கணும், அப்பதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றொரு விஷயம் என்னன்னா, அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கணும். சோ இந்த ரெண்டு விஷயத்திலயுமே நாம என்ன செய்யறோம்னா, மாட்டிக்கிறோம். சோ உங்க எதிர்பார்ப்ப நான் பூர்த்தி செய்யறதுக்காக என்னுடைய கவனம் முழுவதும் உங்க மேல படும், உங்களுக்கு எப்படி எல்லாம் பிடிக்கும், நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து நடந்துக்கணும். மற்றொரு பக்கம் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. சோ இந்த ரெண்டுத்திலயுமே என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய மகிழ்ச்சியினுடைய அளவு என்பது நிச்சயமாக கீழே விழுந்துடும்.
ஆமா, நம்ம உடனே கேட்போம்ல, என்னத்தான் எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு. அந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, அவங்க கேட்க செய்வாங்க.
அதனால நம்முடைய மகிழ்ச்சி என்பது அதை சார்ந்து இருக்கக்கூடாது. நாம எதிர்பார்க்கலாம். எப்படி எதிர்பார்க்கலாம்னா, இதை செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கலாம், அதை சொல்லலாம். ஆனா அது செய்யல அப்படின்றதுக்காக நான் மனவேதனைக்கு உள்ளாவது அப்படின்றது சரி இருக்காது. எப்படி இருந்தாலும் இதை செஞ்சா சரி அப்படின்ற கருத்தை நான் சொன்னேன், அது அவங்க செய்யல அப்படின்னா அதுதான் அவங்களுடைய கருத்து, அவ்வளவுதான். இதுல வந்து என்னுடைய மகிழ்ச்சியினுடைய நிலை என்பது ஏன் கீழே இறங்கணும் இல்லையா?
ஆமா, எதிர்பார்ப்ப வந்து ஒரேடியா நிறுத்திட முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கலாம்.
அடிப்படையில நம்முடைய மகிழ்ச்சி என்பது அதை சார்ந்து இருக்கக்கூடாது.
ஆனா இப்ப வந்து எனக்கு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ என் கிட்ட இருந்து, அதை நான் வந்து எப்படி அதை செய்யறது?
அவர்கள் எதிர்பார்க்கிறபடி நாம நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதனுடைய முதல் கட்டம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்பை முதல்ல என்னுடைய எதிர்பார்ப்ப மாத்திக்கணும். அப்பதான் அதை செய்யும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி என்பது ஏற்படும். ஓகே, இப்போ ஒரு பெற்றோர் அந்த மகன் அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்புல என்ன ஆகும் அப்படின்னு.
சின்ன ஒரு எக்ஸாம்பிள், மகனுக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஆசை, ஆனா அப்பா வந்து இல்ல இல்ல இன்ஜினியரிங் படிக்கணும்ன்றதுதான் என் விருப்பம்னு சொல்றாரு. மகன் வந்து என்ன பண்றாரு, அப்பா என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் வந்து பூர்த்தி செய்யறேன்னு சொல்லி நினைச்சிட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்ன்ற ஆசையை விட்டுட்டு அப்பா சொன்ன அதே இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தாரு அப்படின்னா இவர் எதிர்பார்ப்பை விட்டுட்டு வர்றது சரியா இருக்குமா?
அப்படி கிடையாது. அதாவது மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியே நான் வந்து செஞ்சிட்டு இருக்கும் பொழுது, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே நான் செஞ்சிட்டு இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு திணறலாக இருக்கும், சஃபகேட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்க முடியாது. மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை என்னுடைய எதிர்பார்ப்பாக மாற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அப்பா வந்து அந்த மகன் கிட்ட உட்கார்ந்து பேசணும், எவ்வளவுக்கு தூரம் இது வந்து நன்மை, எவ்வளவு தூரம் வந்து இதை படிக்கிறது வந்து அவருக்கு வந்து பெட்டர் அப்படின்றத வந்து முழுவதுமாக அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவருக்கு புரிய வைத்து பிறகு அதுக்கப்புறமா அவருடைய சம்மதத்தோட, அதாவது அப்பா சொல்றதுதான் சரி, அதாவது இது எதிர்பார்ப்பை வந்து நான் சும்மா மாத்திக்கல, இது ரெண்டுத்தையும் நான் பாக்குறேன், இவர் அனுபவம் மிக்கவர், சோ இவர் என்ன சொல்றாரோ அது சரி, அதை நான் முழு சம்மதத்தோட ஏத்துக்கிறேன், இப்போ என்னுடைய எதிர்பார்ப்பா ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்பை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு அந்த முடிவை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு அதை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அதை அவங்க மகிழ்ச்சியா செய்வாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினாரு, ஆனா அவங்க அம்மா வந்து அதை விரும்பல. சோ அவங்க அம்மாவை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக, திருப்தி படுத்துறதுக்காக அவங்க அம்மா எந்த பெண்ணை சொன்னாரோ அவரையே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சேன், உனக்காக தானே நான் என்னுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சிட்டேன், உனக்காக தானே இதை செஞ்சேன், உனக்காக தானே அதை செஞ்சேன் அப்படின்னு எப்பவுமே பேசுவாங்க. அப்ப அவங்க அம்மாவும் என்ன செய்வாங்கன்னா, தனக்கு எப்போதெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து தான் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்றதையும் சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, ஒரு உறவுல வந்து அன்பு இருக்கிறது இல்ல, வாழ்க்கை அப்படின்றது என்ன ஆயிடுதுன்னா ஒரு பிசினஸ் மாதிரி ஆகுது. அதாவது உங்களுக்காக நான் செஞ்சேன், எனக்காக நீங்க செய்யுங்க அப்படின்ற மாதிரிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பொழுது இப்படி ஆயிடுது. சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதை அவங்க கிட்ட சொல்லணும், அதை அவங்க முழு மனதோட ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறமா அதை செய்யும் பொழுதுதான் அதை மகிழ்ச்சியோடு செய்வாங்க. அதே மாதிரி மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை நாம் செய்யும் பொழுது கூட அவங்களுக்காக நாம செஞ்சோம். இப்ப பல இடத்துல வந்து சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கையே நான் உனக்காக தியாகம் செஞ்சிட்டேன், உங்களுக்காக தான் நான் இதை எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள எந்த மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னா, வலி, துக்கம், வருத்தம், அதுதானே. மகிழ்ச்சிக்கு அங்க இடமே இல்லை. சோ மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதை நாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா கூட, இது என்னுடைய முடிவு, இப்போ இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட மகிழ்ச்சியோட செய்ய வேண்டும். அது செய்யறதுனால மகிழ்ச்சி வரல, மகிழ்ச்சியோட நாம செய்யறோம்.
ஆனா அவங்க அப்படி சொல்றது, உனக்காக தான் நான் பண்ணேன், உனக்காக தான் நான் அப்படி செஞ்சேன்னு சொல்றதால நிச்சயமா அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க போறதில்ல, அவங்களுக்குள்ள ஒரு வலி வேதனை தான் ஏற்படுது.
இப்போ நாம வந்து ஒருத்தரை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இதை செய்யறோம், இதை செய்யும் பொழுது எனக்குள்ள எந்த விதமான உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னா, வலி, மனவேதனை, வருத்தம். சோ எனக்குள்ள எந்த உணர்வு இருக்கோ அதுதானே மத்தவங்களுக்கு போய் சேரும். உண்மையா நான் மகிழ்ச்சியை கொடுக்கறேன்னா இல்ல, அது உறவு முறை ஆகாது, ஒரு நல்ல உறவு என்பது ஆகாது. எனக்குள்ள வலியை நான் வச்சுட்டு நான் எப்படி மத்தவங்களை மகிழ்ச்சி படுத்த முடியும்? நிச்சயமா முடியாது, இல்லையா? சோ நாம நிஜமாவே அவங்களை மகிழ்ச்சி படுத்தணும், அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்ளணும், அது முடிவு சரி அப்படின்னு நினைச்சானா நமக்கு நாம பேசணும், பரவாயில்லை இதுதான் சரியான முடிவு, இதை நாம செய்யலாம், இதனால வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து லாபம், இதனால இவர்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சி கிடைக்கிறது. சோ அதை என்னுடைய முடிவாக மாத்திக்கிட்டு என்னுடைய மனதினுடைய மகிழ்ச்சியினுடைய நிலையை சீராக ஆக்கிக்கிட்டு, ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வேணும் அப்படின்றோம். சோ அந்த ஒரு மனநிலையில அதற்கப்புறமா நாம செய்யும் பொழுதுதான் அது ஒரு லாபகரமாகவும் இருக்கும். பிற்காலத்துல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம வந்து ஐயோ இதை செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு நாம நினைக்க மாட்டோம். நம்முடைய மனதினுடைய மகிழ்ச்சியோ நிலையோ கீழே இறங்காது. இல்லைன்னா நாம வருத்தப்படுவோம், என்னுடைய மனதுல என்ன வலியோ வேதனையோ இருக்கோ அதைதான் மற்றவர்களுக்கும் நான் உணர்வாக கொடுப்பேன். குழந்தையா இருந்தாலும் சரி, இப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னோட குழந்தை வந்து 90% மார்க் வாங்கணும். ஆனா அந்த குழந்தை 90% மார்க் வாங்கல, ஆனா அதுக்காக நான் வந்து கோபப்படுறதோ இல்ல கத்துறதோ இல்ல நான் உனக்காக என்னெல்லாம் செஞ்சேன் இப்படி மார்க் வாங்கியிருக்கியே அப்படின்னு சொல்லும் போதே அந்த குழந்தையினுடைய அந்த சுய மரியாதை அப்படின்றது கம்மியாகும். அந்த குழந்தை வலியை அனுபவம் செய்யும். அது அதனுடைய அடுத்த தடவை செய்ய போகிற அந்த தேர்வினுடைய பர்ஃபார்மன்ஸை கூட பாதிக்கும். நாம என்ன சொல்லணும் அப்படின்னா, பரவாயில்ல இந்த வாட்டி, ஆனா நிச்சயமாக அடுத்த தடவை நீ முயற்சி செய். சோ எதை நாம சொன்னாலும் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளாய் இருந்தாலும் அவர்களுக்கு புரிய வையுங்கள். அது சரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை செய்வதற்கான சக்தியையும் அவர்களுக்கு கொடுங்கள். அப்போதான் நம்முடைய மகிழ்ச்சியும் ஒரே நிலையா இருக்கும், அவங்களுடைய மனநிலையும் சீராக இருக்கும்.
கண்டிப்பா எதிர்பார்ப்பே இல்லைன்னு சொல்றோம், ஆனா எவ்வளவு எதிர்பார்க்கிறோம், ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளயும் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குன்றதை எங்களுக்கு அழகா சொல்லி புரிய வச்சீங்க சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாலும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரேடியா நம்மளால நிறுத்திட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் உங்க கருத்துக்களை ரொம்பவே வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில வர எல்லா விஷயங்களுமே உங்களுக்காக தான். நீங்க வந்து எங்களை தொலைபேசி மூலமாவோ அல்லது இமெயில் மூலமா கூட நீங்க தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை நீங்க எழுதி அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக, மீண்டும் இது உங்களுக்காக தொடரும். இப்போதைக்கு விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி